بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وكفى بالله شهيدا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை உங்கள் முன்னால் போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். இன்று நாம் வசித்து வருகிற சூழ்நிலைகளை நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்திருப்பீர்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் பல பிரச்சனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் நாடுகளிலே பிரச்சனை, முஸ்லிம் நாடுகள் சிதைந்தன, அங்கே பல உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டன, படுகொலை செய்யப்படுகின்றன. ஆட்சியாளர்களிடத்திலே மார்க்க பற்று இல்லாத காரணத்தால் பொதுமக்களிடத்திலே இஸ்லாமிய மார்க்க அறிவும் அதை பேணுகிற பண்பாடும் இல்லாத காரணத்தால் மாற்றார்களுடைய, யூதர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை கிறிஸ்தவர்களைப் போன்று யூதர்களைப் போன்று மாற்றி உலக தேவைகளுக்காக அவர்களுடைய கல்விகளை படிக்கிறோம், அவர்களுடைய டெக்னாலஜிகளை பயன்படுத்துகிறோம் என்று கூறி அல்லது அவற்றை ஒரு காரணங்களாக எடுத்து எம்பி கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவர்களாக யூதர்களாக மனதளவிலே, உடை கலாச்சார அளவிலே, பண்பாடு அளவிலே இன்னும் பல இடங்களில் முற்றிலுமாக யூதர்களாகவே அல்லது கிறிஸ்தவர்களாகவே அல்லது லாதீனி எம்மதமும் சம்மதம், இஸ்லாம் என்ற பெயர் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி ஈமானிய இஸ்லாமிய உணர்வுகளோ அந்த பற்றுகளோ பேணுதல்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அரபு நாடுகளிலிருந்து அரபு அல்லாத ஏனைய நாடுகள் வரை பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. எங்கோ ஒரு சில மக்கள் ஆயிரத்தில் ஒரு சில எண்ணிக்கை, பத்தாயிரத்தில் அல்லது லட்சத்தில் என்றுதான் மார்க்கத்தை பின்பற்றுகிற அல்லது மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவற்றின்படி செயல்படுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நம்முடைய அமர்வுடைய நோக்கம் நமக்குள் ஒரு சிந்தனையை வளர்த்துக் கொள்வது. நமக்குள் இந்த ஈமானை, இஸ்லாமை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வேகத்தை, ஒரு உறுதியை ஏற்படுத்திக் கொண்டு இறை அச்சத்தோடு மறுமையை முன்வைத்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை முன்வைத்து வாழுகிற மனப்பக்குவத்தை எப்படி ஏற்படுத்துவது? நம்மிடத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது, எதனால் நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம், அதாவது உடலால் அல்ல. உடலால் மாஷா அல்லாஹ் நல்ல உணவுகளை சாப்பிட்டு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதில் எந்த விதமான பலவீனமோ குறையோ இல்லை. பலவீனம் இருக்கிறது என்றால் எதில் இருக்கிறது? ஈமானிலே பலவீனம் இருக்கிறது, இஸ்லாமிலே பலவீனம் இருக்கிறது, இறை அச்சத்திலே பலவீனம் இருக்கிறது, மார்க்க பற்றிலே பலவீனம் இருக்கிறது. இந்த பலவீனங்களுக்குரிய காரணங்கள் என்ன? இந்த பலவீனங்கள் குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நம்மிடத்தில் இருக்கின்றன? நாம் என்ன நினைத்துக் கொண்டிருப்போம்? என்னை போன்று இந்த மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றக்கூடியவர் யாருமே இருக்க மாட்டார். தொழுபவர் அப்படி ஒரு எண்ணத்திலே இருப்பார். கொஞ்சம் பொது சேவைகளை செய்பவர் அவர் அப்படி ஒரு எண்ணத்திலே இருப்பார். கல்வி பணியிலே இருப்பவர் அவருக்கு அதை கொண்டு ஒரு நிறைவு. இப்படியாக சமுதாயத்திலே இந்த மார்க்கத்தை அவரவர் வைத்திருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை கொண்டு நிறைவடைந்து திருப்தி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெரும்பாலான விஷயங்களிலே பலவீனம் நம்மிடத்திலே எங்கு காணப்படுகிறது, அந்த பலவீனங்களை சரி செய்வதற்குண்டான வழிகள் என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டு அந்த பலவீனங்களை சீர்திருத்த, அந்த பலவீனங்களை நம்மிலிருந்து நீக்க முயற்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு அமர்வு. அல்லாஹ் இதிலே பரக்கச் செய்வானாக. முதலாவது சகோதரர்களே, முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்போது முஸ்லிம்கள் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஆனால் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவிற்கு கீழ்படிவதிலே, தூதருக்கு கட்டுப்படுவதிலே உறுதியான முஸ்லிம்கள் எங்கே? பாருங்கள், இன்று நம்மிடத்தில் இருக்கிற பெரிய பலவீனம் அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதில், கீழ்படிவதில், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுவதில், கீழ்படிவதில். நீங்கள் கேட்கலாம், என்ன சொல்கிறீர்கள், இவ்வளவு பேர் அல்லாஹ்வை வணங்குகிறார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வணங்குவது என்பது இந்த ஐந்து நேர தொழுகைகளோடு முடிவதில்லை. ஐந்து நேர தொழுகைகள் வணக்க வழிபாட்டின் உயர்ந்த நிலை, வணக்க வழிபாட்டின் ஒரு வாசல், தலைவாசல் அது என்று சொல்லலாம். தொழுகை வணக்க வழிபாட்டின் ஒரு உயர்ந்த நிலை, அது ஒரு தலைவாசல். அந்த தொழுகையில் அல்லாஹுவை வணங்குகிற பக்குவத்தை பெற்று, அந்த தொழுகையில் அல்லாஹுவிற்கு கீழ்படுகிற கட்டுப்பட்டு உறுப்புகளை, உள்ளங்களை பாதுகாக்கிற அந்த பக்குவத்தை பெற்று, முழு வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்கிற ஒரு நிலையை அடையும் போதுதான் அந்த தொழுகை தொழுகையாக ஆகிறது. சொல்வது புரிகிறதா? தொழுகை நமக்கு அல்லாஹுவை இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆசையை ஊட்ட வேண்டும். தொழுகை அல்லாஹுவிற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். தொழுகை தூதருக்கு கீழ்படிய வேண்டும் என்ற மன உறுதியை கொடுக்க வேண்டும், அந்த பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்போது நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நீங்கள் சொல்லலாம், நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறதா இல்லையா, நம்மிடத்திலே இத்தாஅத் இருக்கிறதா இல்லையா என்று. இந்த தொழுகையை போன்ற சில செயல்களை நம் மக்கள் செய்கிறார்களே தவிர, உண்மையில் அதை தொழுகையாக, இபாத சலாத்தாக, எப்படி குர்ஆன் என்ன சொல்கிறது, சலா அகீமுஸ் சலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை
நிலை நிறுத்துங்கள், தொழுங்கள் என்று கட்டளையிடுவதற்கு பதிலாக தொழுகையை நிலை நிறுத்துங்கள், அதை கடைபிடியுங்கள், அதை பேணுங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள் என்ற வாசகத்தை அல்லாஹ் ஏன் கூறுகிறான்? இந்த தொழுகை ஒரு முஸ்லிமை மாற்ற வேண்டும், இந்த தொழுகை ஒரு முஸ்லிமுக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த முஸ்லிம்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்திருக்கிறார்களா? வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்தவர்கள் எங்கே? இபாதத்துக்காக வேண்டிதான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகத்தான் வாழ்கிறேன் என்ற எண்ணத்தை 24 மணி நேரமும் இரவிலும் பகலிலும் சுமந்து கொண்டிருக்கிற உள்ளத்தை பெற்ற முஸ்லிம்கள் எங்கே? நமது உள்ளத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கவலை, ஒரு எண்ணம் உள்ளத்தில் எப்போதும் இருக்குமா இல்லையா? இந்த உள்ளம் என்பது அது சும்மா இருக்காது, அது எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும், எதை பற்றியாவது அதிலே அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி என்றால் இதில் யாரும் யாரையும் பற்றி மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் யாரையும் பார்த்து நீ இப்படி உன்னைத்தான் சொன்னார், என்னைத்தான் சொன்னார் என்று யாரும் யாரையும் பற்றி நினைக்க வேண்டியதில்லை. நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி ஒரு பரிசோதனை. இன்று 24 மணி நேரத்திலே இரவிலும் பகலிலும் இந்த ஒரு பொழுதிலே எனது உள்ளத்திலே பெரும்பாலும் வந்து சென்ற எண்ணங்கள் என்ன? எனது சிந்தனை எதை அதிகமாக சிந்தித்தது? எனது உள்ளம் எதை அதிகமாக ஆசை வைத்தது? எனது உள்ளம் எதையே நினைத்துக் கொண்டே இருந்தது என்று நாம் யோசித்தால் அதற்கு ஒரு 5 நிமிடம் செலவழித்து நாம் கொஞ்சம் பரிசோதனை செய்தால் தெரியும், நாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறோமா என்று. புரிகிறதா சகோதரர்களே? புரியுதுங்களா? இந்த இபாதத் தொழுகையிலிருந்து இதை படித்திருப்போமே ஆனால் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த தொழுகை அந்த இபாதத்துடைய உணர்வை கொடுத்திருக்கும். இன்னைக்கு என்ன ரொம்ப செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எல்லாரும் செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த தொழுகை நமக்கு இபாதத்துடைய உணர்வை கொடுத்துக் கொண்டே இருந்திருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் போது மீண்டும் நான் எப்போது தக்பீர் கட்டுவேன் என்ற உணர்வோடு சலாம் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இந்த உள்ளத்தை பெற்ற முஸ்லிம்கள் எங்கே? மஸ்ஜிதிலிருந்து தொழுது முடித்து விட்டு வெளியே போகும் போது மீண்டும் எவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹுடைய மஸ்ஜிதிற்கு நான் வருவேன் என்ற சிந்தனையில் மஸ்ஜிதிலிருந்து வெளியே செல்லக்கூடிய முஸ்லிம்கள் எங்கே? இந்த நேர தொழுகையை அவசரத்தினாலோ அல்லது வேறு ஏதோ சில காரணத்தினாலோ சரியாக தொட முடியவில்லை, அடுத்த நேர தொழுகையை அதற்கு உரிய நேரத்திற்கு முன்பே வந்து எதிர்பார்த்திருந்து சுன்னத்துகளோடு திக்ருகளோடு குர்ஆன் ஓதி அமர்ந்து எதிர்பார்த்திருந்து பிறகு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுது பிறகு பின் சுன்னத்தையும் தொழுதுவிட்டு பிறகு அல்லாவிடத்திலே திக்ரு துஆக்களை செய்துவிட்டு நான் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு மஸ்ஜிதிலிருந்து எத்தனை பேர் செல்கிறோம்? அப்படி எண்ணத்தில் செல்லக்கூடிய முஸ்லிம்கள் எங்கே? இப்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் என்ன நீங்க உங்க கருத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்களை கூறுவதென்றால் அதற்கு தனி ஒரு நேரங்களை ஒரு காலத்தை 24 மணி நேரத்தை ஒதுக்கிதான் பேச முடியும். இருந்தாலும் அப்படி சிலருக்கு சிந்தனை வந்தால் அதற்குரிய சில சில ஹதீஸுகளை சொல்லிக்கொண்டு செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மஸ்ஜிதிலே தொழுகைக்காக எதிர்பார்த்திருப்பது ஜிஹாத் என்று சொன்னார்கள். படித்திருக்கிறீர்களா ஹதீஸை? இன்திலாரு ஸலாத்தி பாதஸ் ஸலா, ஒரு தொழுகைக்கு பின் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது. நீங்கள் ஒரு தொழுகைக்கு பின் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையிலே இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? மஸ்ஜிதை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள். அந்த துஆ என்ன? அல்லாஹும் அஸ்மினி மின ஷைத்தானிர் ரஜீம். முதல் வார்த்தை, யா அல்லாஹ், தூக்கி எறியப்பட்ட விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள். எதற்கு இந்த பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார்கள்? மஸ்ஜிதிலிருந்து நீங்கள் வெளியே செல்கிறீர்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற பிரார்த்தனை என்ன? அல்லாஹும் அஸ்மினி மின ஷைத்தானிர் ரஜீம். ஏனென்றால் இவன் மிகப்பெரிய எதிரி. அல்லாஹுவின் அல்லாஹுவை விட்டு நம்மை திருப்புவதற்கு சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறான். இங்கே தொழுத உணர்வுகளை பள்ளியை விட்டு காலை வைத்தால் உடனே அழிப்பதற்கு பள்ளியின் வாசலிலே நமக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். தொழுகையில் பெற்ற உணர்வுகளை தௌபா செய்திருப்போம், இஸ்திக்ஃபார் செய்திருப்போம், கடந்த கால பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி இருப்போம், அல்லாஹ்விடத்திலே தேவைகளை கேட்டிருப்போம். பெருமையை அழித்துவிடு, மமதையை அழித்துவிடு, பணிவை கொடு, ஏழைகளை நேசிக்கிற பக்குவத்தை கொடு, நல்லவர்களின் நட்பை கொடு, தீயவர்களை விட்டு என்னை தூரமாக்கு என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்போம். பள்ளியை விட்டு வெளியே காலை வைத்தவுடன், பள்ளியை விட்டு வெளியே காலை வைத்தவுடன் இந்த பள்ளியை அப்படியே மறந்து விடுகிறோமா இல்லையா? மறக்கிறார்களா இல்லையா? செய்த துஆக்களை மறந்து விடுகிறார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் தௌபா செய்ததை மறந்து விடுகிறார்கள். ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலிலே அல்லாஹும் அஸ்மினி மின ஷைத்தானிர் ரஜீம், துஆ கேளுங்கள், யா அல்லாஹ், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு என்னை பாதுகாத்துக். எதற்கு இது? இந்த தொழுகையிலே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக. எதற்காக? சின்ன பிள்ளைகளிடத்திலே நீங்கள் சாமான் கொடுத்து அனுப்பும்போது என்ன சொல்வீர்கள்? ஒரு 10 ரூபாயை கொடுத்து ஒரு பிள்ளையை நீங்கள் கடைக்கு அனுப்பினால் என்ன சொல்வீர்கள்? பத்திரமாக வைத்துக்கொள், கையிலே மறைத்து வைத்துக்கொள், சொக்காய் பையிலே வைத்துக்கொள், யாரும் கேட்டால் கொடுத்து விடாதே என்று எவ்வளவு அறிவுரை சொல்லி அனுப்புகிறோம். ஏன்? ஏமாற்றுக்காரர்கள் இருக்கலாம், வழிபறி மக்கள் இருக்கலாம், அவர்களிடத்திலிருந்தெல்லாம் நீ பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று. கண்ணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த உணர்வுகள் எங்கே இப்போது? அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிகப்பெரிய ஹதீஸ். 7 மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் எங்கே இருப்பார்கள்? அரசுடைய நிழலிலே. அதிலே 3வது மனிதர் எங்கே? 3வது மனிதர் யார்? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டிலேயே வளர்ந்த வாலிபர். 4வது மனிதர் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், ஒரு மனிதர், அவருடைய உள்ளம் சொல்லுங்க, அவருடைய உள்ளம் பள்ளியில் தொங்கவிடப்பட்டிருக்கும். ஹதீஸுடைய பொருள் என்ன? ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித். ஒரு அரிக்கன் விளக்கு எடுத்து இப்படி மாட்டி விடுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஹேங்கர்ல இப்படி தொங்க விடுகிறீர்கள் அல்லவா, இதற்குத்தான் முஅல்லக் என்று சொல்லப்படும். முஅல்லக் என்று எதற்கு சொல்லப்படும்? ஒரு இடத்திலே ஒரு பொருளை கட்டி தொங்க விடப்பட்டால் அதற்கு முஅல்லக் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 மக்கள் அரசுடைய நிழலிலே இருப்பார்கள், அவர்களிலே ஒருவர் வழிபாடு செய்து இபாதத்திலேயே வளர்ந்தவர், ஊட்டச்சத்தில் வளர்ந்தவர். நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? நல்லா சாப்பிடு, நல்லா கொழு கொடுன்னு இருக்கணும். எப்படி சொல்லி வளர்க்கிறோம்? ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், இறையச்சத்திலே உயர்ந்திருக்க வேண்டும். அந்த அறிவுரைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. நல்லா சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்கணும். எதுக்கு? அது சொல்லித்தரது இல்லை. சரி, அதை சொல்லி தந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன? அதையாவது சொல்லித்தர வேண்டுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், அந்த மனிதர், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதிலே தொங்கவிடப்பட்டிருக்கும். இப்போது நினைத்து பாருங்கள் அல்லது யோசித்து பாருங்கள் என் அன்பு சகோதரர்களே, இந்த முஸ்லிம்கள் எங்கே? இந்த முஸ்லிம்கள் எங்கே? மஸ்ஜிதிற்கு வருவார்கள், வெகு தாமதமாக மஸ்ஜிதை விட்டு விரண்டு ஓடுவார்கள், வெகு சீக்கிரமாக. இப்படி இவர்களுடைய இபாதத் இருக்கும் போது, இந்த இபாதத்து இவர்களுக்கு இபாதத்துக்காக வேண்டிதான் நீ படைக்கப்பட்டாய் என்ற உணர்வை கொடுக்குமா? கொஞ்சம் பேசுங்கள் என்னோடு. கொடுக்குமா? கொடுக்காது. இந்த தொழுகையை வைத்துக் கொண்டு இவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியுமா? இந்த தொழுகையை இவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய சக்தியை பெற்றிருக்கிறதா? தக்பீர் கட்டும் போதே 1000 சிந்தனைகள், ருக்கு செய்யும் போது கூட அல்லாஹ்விற்கு முன்னால் குனிகிறோமே என்ற பணிவு என்ற பணிவுடைய உணர்வுகள் இருப்பதில்லை. சுஜூதிலே தலை வைத்ததற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டுமே, மன்னிப்பு கேட்க வேண்டுமே, ரப்புக்கு முன்னால் அடிமையாக நிற்கிறோமே. இந்த அடிமைத்தனம் பள்ளியை விட்டு வெளியே சென்றால் காணாமல் போய்விடுகிறது. எப்போதும் அல்லாஹ்விற்கு அடிமையாக நான் எப்படி வாழ்வது? எப்போதும் மஸ்ஜிதிலே சொல்லுகிறோம், அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூது செய்து, யா அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குகிறேன், உனக்குத்தான் அடிமை, இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன். ஆனால் மஸ்ஜிதை விட்டு வெளியேறிவிட்டால் நஃப்சுக்கு அப்தாக பலர் மாறிவிடுகிறார்கள், ஹவாவிற்கு மன இச்சைக்கு அப்தாக பலர் மாறிவிடுகிறார்கள், பலர் மனைவிக்கு அப்தாக மாறிவிடுகிறார்கள், பலர் துன்யாவுக்கு அப்தாக திருஹம் தீனார் காசு பணங்களுக்கு அப்தாக மாறிவிடுகிறார்களே. யோசித்து பாருங்கள். இப்போது நாம் கேட்டு பார்ப்போம், நம்மை நாமே. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த வழிபாட்டை இபாதத்தை சொன்னார்களோ அந்த இபாதத்துடைய முஸ்லிம்கள் எங்கே? அந்த முஸ்லிம்கள் எங்கே? நான் அந்த முஸ்லிமாக இருக்கிறேனா? கொஞ்சம் இன்னும் சிறிது தூரம் சென்று பாருங்கள். ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையை நமக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி? அதன் காரணமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் இந்த ஷரியத்திலே தொழுகைக்கு பின் தொழுகை, தொழுகைக்கு முன் தொழுகை. புரியுதுங்களா இல்லையா? இந்த தூக்கம் வருதா? கண்ணில் பார்த்து அப்படி சொக்கர மாதிரி தெரியுத? புரியுதா? தொழுகைக்கு முன் தொழுகை. நீங்கள் ஒரு ஃபரலுக்கு வந்தால் ஒது செய்தால் தஹியத்தில் ஒது தொழுங்கள், மஸ்ஜிதிற்குள் வந்தால் தஹியத்தில் மஸ்ஜித் தொழுங்கள், சுன்னத்தை தொழுங்கள். பிறகு தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் போது அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டு எதிர்பார்த்திருங்கள். பிறகு தொழுகையை ஆரம்பித்து ஃபரதை முடித்தால் அடுத்து எழுந்து சுன்னத்தை தொழுங்கள். பிறகு அல்லாஹ்வை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி இருக்கிறது இபாதத்? ஒரு இபாதத் இன்னொரு இபாதத்தோடு பிணைந்ததாக, இன்னொரு இபாதத்தை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இபாதத்தை கொண்ட முஸ்லிம்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? இது போதும்பா, நம்ம அளவுக்கு இது போதும். எப்படி இன்று திருப்தி கொண்டிருக்கிறோம்? புரிகிறதா? நம்ம அளவுக்கு இது போதும், நம்ம அளவிற்கு இது போதும் என்று நமக்கு நாமே இந்த இபாதத்துகளில் ஒரு அளவை ஏற்படுத்திக் கொண்டு அதை செய்துவிட்டு ரொம்ப திருப்தி. எப்படி? 5 வேளை தொழுது விட்டு இவர் என்னமோ அல்லாஹ்க்கு பெரிய உபகாரம் செய்து விட்ட மாதிரி. இவர் 5 வேளை தொழுது விட்டு அல்லாஹ்விற்கு இவர் பெரிய உபகாரம் செய்ததை போன்ற எண்ணத்திலே செல்கிறார். சரியா? இப்போது அடுத்து கொஞ்சம் பாருங்கள். இந்த பரலான தொழுகைகளும் மஸ்ஜிதுடைய தொழுகைகளும் நமது வீடுகளிலே தொடர்கின்றனவா? இங்கே தொழுகை தொழுகையாக இருந்திருக்குமே ஆனால், இங்கே தொழுகையிலே மனம் லைத்திருக்குமே ஆனால், இங்கே தொழுகை இபாதத் என்ற உணர்வோடு செய்யப்பட்டிருக்குமே ஆனால், கொஞ்சம் கவனமா கேளுங்க, நல்ல ஆழமா கேட்கணும். நான் சும்மா தேவையில்லாம எதையும் பேசல. இந்த தொழுகை அர்த்தமுள்ள இபாதத்தாக இருந்திருக்குமே ஆனால், இந்த தொழுகை மீன் மீண்டும் தொழுகையின் பக்கம் நம்மை அழைத்திருக்க வேண்டும், தொழுகைக்கு தூண்டி இருக்க வேண்டும். இப்போது கொஞ்சம் நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு புரிய வரும், உங்களது வீடுகளை கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஹதீஸ் புரிகிறதா? உங்களது நபிலான தொழுகைகளின் பெரும் ஒரு பங்கை உங்களது வீடுகளுக்கு வீடுகளிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புரிகிறதா? வீடுகளை கபர்களாக ஆக்காதீர்கள் என்றால் என்ன பொருள்? கபர்களிலே தொழுகை நடக்காது, கபிரஸ்தானிலே தொழுகை நடக்குமா? எந்த வீட்டிலே தொழுகை தொழுகை தொழப்படவில்லையோ அந்த வீட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கபர்கள் என்று சொன்னார்கள், புதைக்குழிகள் என்று சொன்னார்கள். மஸ்ஜிதில் தொழுத தொழுகையே பலவீனமாக இருக்கும் போது இந்த தொழுகை எப்படி வீடு வரை சேரும்? மஸ்ஜிதில் தொழும் போதே உள்ளத்திலே சைத்தான் குடிகொண்டிருந்த போது மஸ்ஜிதை விட்டு வெளியேறினால் எப்படி இபாதத்தின் பக்கம் மனம் இபாதத்திலே மனம் லயிக்கும், அல்லது இபாதத்தை மனம் தேடும்? அடுத்து அவ்வளவுதான், அல்லாஹுவை மறப்பான், மறுமையை மறப்பார், தீனை வீட்டுக்கு வெளியிலேயே பத்திரமா நீ போயிடு, டாட்டா பை பை என்று அதை வெளியே அனுப்பி வைத்து விட்டு தான் வீட்டுக்குள்ளே சென்று கதவை பூட்டுவான். தீன் எந்த வகையிலும் எட்டி பார்த்து விடக்கூடாது. நான் சொல்வது புரிகிறது, உங்களுக்கு புரியலாம் எதை வைத்து சொல்கிறேன் என்று. அந்த ஒரு டப்பா இருக்கு பாருங்க, மாயமந்திர டப்பா, அது விவரம் போக வேணாம், புரியுதா? எப்போது அது அனாச்சாரங்களை கொண்டு ஆபாசங்களை கொண்டு ஆம் செய்யப்படுகிறதோ, தொழுதவர் தொழுது முடித்துவிட்டு தீனையும் இபாதத்தையும் பள்ளிவாசலிலேயே வைத்துவிட்டு பள்ளிக்கு வெளியில் வந்து ஒரு 10-20 குட்டிச்சாத்தான்களை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். சரியா இல்லையா சொல்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்களது வீடுகளை கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள், உங்களது நபிலான தொழுகைகளின் ஒரு பங்கை மஸ்ஜிதிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றால் இந்த தொழுகை பள்ளியிலே தொழப்பட்ட தொழுகை அத்தகைய தொழுகையாக இருந்திருக்க வேண்டும். இங்கே தொழுத தொழுகையோ சோம்பேறி தனத்தோடு முதுகு குனியாமல் அவசரமாக மன ஓர்மை இல்லாமல் இரையச்சம் இல்லாமல் கண்ணீர் சிந்தாமல் தொழுகிறான், பல நேர தொழுகைகளை தொழுகிறான், ஆனால் உள்ளம் உருகுவதில்லை, கண்ணீர் சிந்துவதில்லை என்றால் இது என்ன தொழுகை? இந்த தொழுகை எப்படி மாற்றத்தை உண்டாக்கும்? இந்த தொழுகை எப்படி மஸ்ஜிதிலிருந்து வீடு வரை உள்ளே செல்லும்? மஸ்ஜிதிலேயே தொழுகை தொழுகையா இல்லையே, இந்த தொழுகை எப்படி வீட்டுக்குள்ளே வரும்? சரியா? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹு அஸ்ஸலமு மின ஷைத்தானிர் ரஜீம் பிறகு சொல்லுங்கள், அல்லாஹும இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக. அடுத்து பிரார்த்தனை என்ன? அல்லாஹும இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், யா அல்லாஹ் உனது அருளை உனது கிருபையை நான் கேட்கிறேன், உனது அருளை உனது கிருபையை நான் கேட்கிறேன். அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுவின் கருணை, அல்லாஹுவின் நிர்பாக்கியம் என்றால் எது? பட்டி வாங்குவதா, பொய் பேசுவதா, ஏமாற்றி வியாபாரம் செய்வதா, வாக்குக்கு மாறு செய்வதா, அமானுஷத்திற்கு மோசடி செய்வதா, நிறுவையில் அளவிலே குறைவு செய்வதா, நேரங்களை பேணாமல் ஏமாற்றுவதா, பிறருடைய ஹக்கிலே மோசடி செய்வதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஃபதல், அல்லாஹ்வுடைய கிருபை என்பது ஹலால். இது அல்லாஹ்வுடைய ஃபதல் என்பது என்ன? ஹலால், ஹலாலான பொருள், ஹலாலான செல்வம், அல்லாஹ் அனுமதித்த செல்வம், அல்லாஹு தஆலா நமக்கு ஹலால் ஆக்கிய நியமத்துகள், அதை தேடுகிறானா? அல்லது இந்த காலத்தில் எல்லாம் வட்டி வாங்காமல் வியாபாரம் செய்ய முடியாது, இந்த காலத்தில் எல்லாம் இப்படி நியாயமாக வியாபாரம் செய்வதென்றால் அதெல்லாம் பார்த்தால் இன்னைக்கு வியாபாரம் நடக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு நாள் போய் பேசினாதான் வியாபாரம் நடக்கும் என்ற எண்ணத்தில் இவன் இருக்கிறானா? அப்ப இவன் கேட்ட துவா என்ன? இல்லை, உள்ளத்திலிருந்து கேட்ட துவாவாக இல்லை, இந்த எண்ணமே அங்கு இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மீண்டும் அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளும் அவர்களை பொறுத்தவரை நீங்க உடனே இப்படி நினைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப இப்படியே அவர்கள் இருந்தார்கள் என்றால் என்ன, அவர்கள் எல்லாம் மலக்குகளா? அவர்கள் குடும்பத்திலே பேசியது இல்லையா, சிரித்தது இல்லையா, விளையாண்டது இல்லையா, பழகியது இல்லையா? அப்படி இல்லை சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவும் இருந்தது. அனுமதிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நல்ல பண்புகளும் பழக்க வழக்கங்களும் மனைவிகளிடத்திலே பிள்ளைகளிடத்திலே இருந்தன. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஹக்கையும் மறக்காமல் இருந்தார்கள். எதையும் மறக்காமல் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய ஹக்கையும் அவர்கள் மறக்காமல் இருந்தார்கள். இரவு வணக்க வழிபாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் ஓதுவதை எடுத்துக் கொள்ளுங்கள். இதிலே நபியும் நபியினுடைய தோழர்களும் எத்தகைய அழகிய முன்மாதிரியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று நம்மில் எத்தனை பேர் ஒரு உறுதி சொல்ல முடியும், எனது வீட்டில் நாங்கள் இபாதத்தை தர்தீபு செய்து வைத்திருக்கிறோம், இபாதத்திற்காக நாங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? தர்தீப் என்றால் ஒரு டைம் டேபிள், ஒரு முறை, ஒரு அமைப்பு. மனைவி இத்தனை மணிக்கு எழ வேண்டும், தஹஜ்ஜத்து தொழ வேண்டும், பிறகு கணவனை அவள் எழுப்ப வேண்டும் என்று, நாளை கணவன் முதலிலே எழ வேண்டும், பிறகு மனைவியை எழுப்ப வேண்டும், நான் இன்று முதல் இரவிலே இபாதத்து செய்வேன், பிறகு உன்னை எழுப்புவேன், நீ கடைசி இரவிலே இபாதத்து செய்ய வேண்டும், நாளை நீ முதல் இரவிலே இபாதத்து செய்ய வேண்டும், நான் கடைசி இரவிலே இபாதத்து செய்வேன், நீ இன்று எவ்வளவு அல்லாஹ்வின் சட்டங்களை தெரிந்தாய், படித்தாய், பின்பற்றினாய், என்ன எவ்வளவு நேரம் தொழுகைக்காக செலவழித்தாய், இப்படி ஏதாவது தர்தீப் நம்மிடத்தில் இருக்கிறதா? இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களை ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஐந்து நேர தொழுகை என்பது இது இபாதத்துடைய தலைவாசல், இது இபாதத்தின் தலைவாசல். இந்த இபாத இந்த தொழுகை உண்மையில் தொழுகையாக இருக்குமே ஆனால் ஒரு முஸ்லிம் இந்த தொழுகையை உண்மையில் தொழுகையாக சரிவர நிறைவேற்றுகிறானே ஆனால் இந்த தொழுகை அந்த முஸ்லிமுக்கு, அந்த முஸ்லிமான ஆணுக்கு பெண்ணுக்கு இபாதத்தை கற்றுக் கொடுக்கும். இபாதத்துக்கு தான் நீ படைக்கப்பட்டாய், அதுதான் உனது நோக்கமாக இருக்க வேண்டும். நீ வியாபாரம் செய், நீ மருத்துவம் செய், நீ கணக்கு பார், என்ன அனுமதிக்கப்பட்ட தொழிலை செய்கிறாயோ செய், ஆனால் உனது கல்பெல்லாம் எங்கே இருக்க வேண்டும், கல்பெல்லாம் எங்கே இருக்க வேண்டும், இபாதத்திலே அல்லாஹ்வின் நினைவிலே இருக்க வேண்டும். லா யஸாலு லிஸானுக ரதபன் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் நினைவில் உனது நாவு எப்போதும் நனைந்திருக்க வேண்டும். நேரடி அர்த்தம் ரத்தம் என்றால் தண்ணியில் முக்கி எடுத்தால் நனைந்து பொருளுக்கு ரத்தம் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் திக்ரிலே உனது நாவு நனைந்திருக்க வேண்டும். இந்த இபாதத் இருக்குமே ஆனால் அடுத்து இத்தாஅத்து வரும். எது வரும்? இபாதத் இருக்குமே ஆனால் அடுத்து என்ன வரும்? இத்தாஅத்து வரும். குர்ஆனிலே ஏறக்குறைய ஒரு 300 வசனங்களை எடுக்கலாம். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்விற்கு இத்தாஅத் செய்யுங்கள், ரசூலுக்கு நபிக்கு இத்தாஅத் செய்யுங்கள் என்று படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சதுல சொல்லுங்க, படிச்சதா படிச்சேன்னு சொல்லுங்க, படிக்கலனா படிக்கலன்னு சொல்லுங்க. படிச்சிருக்கோமா இல்லையா? என்றாவது இவ்வளவு அல்லாஹ் இத்தாஅத்தை பற்றி சொல்லுகிறானே, நான் எந்த அளவு அல்லாஹ்விற்கு ரசூலுக்கு இத்தாஅத் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஏன் நாம் நம்மை பற்றி பரிசோதித்ததில்லை? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப நாங்கெல்லாம் இத்தாச்சு செய்யாம இருக்கிறோம் சொல்ல வரீங்களா? இப்படி நாம் எல்லாம் இத்தாச்சு என்னையும் சேர்த்து எல்லோரும். அன்பிற்குரியவர்களே, இங்கே என்ன வித்தியாசம் என்றால், ஒரு சில விஷயங்களில், எப்படி ஒரு சில அம்சங்களில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டு அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டு நாம் திருப்தி கொண்டிருக்கிறோம், ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டுத்தான், ரசூலுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்கிறோம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்த்தால், நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் தெரிய வரும் எத்தனை விஷயங்களில் நாம் குறை செய்திருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறோம், அல்லது தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஓட்டையாக ஜீரோவாக இருக்கிறோம், நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று நாம் நம்மை பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே பரிசோதித்து பார்க்கும் போது தெரிய வருகிறது எவ்வளவு ஜீரோக்கள் இருக்கின்றன என்று. இதற்கு எப்படி உதாரணம் சொல்வதென்றால், புரிந்து கொள்வதற்கு, ஒருவரை வெளிரங்கத்திலே பார்த்தால் திடகாத்திரமாக இருக்கிறார், நல்ல கட்டுமஸ்தான் வாலிபர் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி திடகாத்திரமான வாலிபராக இருக்கிறார். இவரை ஸ்கேனுக்கு உள்ளே அனுப்பி வெளியே எடுத்தால் தான் தெரியும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்ன நோய் இருக்கிறது என்று. சில பேரை பார்த்தா நீங்க உங்களுக்கா சுகர், உங்களுக்கா நோய், உங்களுக்கா பிபி, உங்களுக்கா கொலஸ்ட்ரால் கேட்போமா, கேட்கணுமா இல்லையா? இப்படித்தான் சகோதரர்களே நமது நிலைமை இருக்கிறது. கொஞ்சம் அப்படியே இந்த இத்தாஅத்தை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். இத்தாஅத் என்றால் என்ன? அல்லாஹ்வின் கட்டளை என்று வந்துவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறை என்று வந்துவிட்டால், நமது அறிவு, நமது ஆசை, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேவைகள், அல்லது ஏனைய மக்களுடைய கூற்றுகள், இவற்றையெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஓரத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு, இவற்றையெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஓரத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபியினுடைய கட்டளைக்கும் முன்னுரிமை கொடுத்து அதற்கு அப்படியே கீழ்மடிந்து விடுவதுதான், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் இத்தாஅத். இந்த இத்தாஅத் நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது? முஸ்லிம் என்று சொல்வார்கள், பள்ளியிலே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய திருமணங்களை பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் என்றால், தாடி கைலி இந்த பல விஷயங்களை சொன்னால் இதெல்லாம் ரொம்ப கேட்ட விஷயமா இருக்கு, பழைய பழைய விஷயமா இருக்குன்னு சில பேர் சொல்லிடலாம். ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த திருமணம் ஏன், இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள், குர்ஆன் எதை சொல்லுகிறதோ, ஹதீஸ் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிற மக்களுடைய பலவீனங்களைத்தான் குறிப்பாக இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தங்களை தாங்களே உண்மையான முஸ்லிம்கள் என்றோ அல்லது சரியான முஸ்லிம்கள் என்றோ சொல்லிக்கொண்டு எவ்வளவு பலவீனம் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது இந்த திருமணம் என்று வருகிறதோ அப்போது குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் நல்ல ஒரு பையில வைத்து மூட்டை கட்டி கொண்டு வந்து பள்ளிவாசல வச்சிருவாங்க. இல்ல நான் என்ன செய்யறது, இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது, எங்க அத்தாவை மீறி. அப்போ அல்லாவும் மீறலாம், என்ன அர்த்தம் அதுக்கு? எங்கெல்லாம் என் அம்மாவை மீறி என்னால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது, அப்ப என்ன அர்த்தம்? அப்ப சுன்னத்தை மீறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்திலிருந்து நமது முஸ்லிம் திருமணங்கள் எந்த அளவு ஒத்துப்போகின்றன அல்லது வேறுபடுகின்றன, நாம் எந்த அளவு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த சுன்னத்திலே முன்வைக்கிறோம், அவர்களையும் அவர்களுடைய கட்டளைகளையும் உட்படுத்துகிறோம். திருமணத்திற்காக வளர்த்த தாடியை சிதைத்தவர்கள் எத்தனை பேர், திருமணத்திற்காக தங்க மோதிரங்கள் அணிந்தவர்கள் எத்தனை பேர், திருமணத்திற்காக விதத்துகளை அனாச்சாரங்களை செய்தவர்கள் எத்தனை பேர், அல்லது பல நேர தொழுகைகளை பாழாக்கியவர்கள் எத்தனை பேர், அல்லது பல லட்சம் ரூபாய்களை விரயம் செய்தவர்கள் விருந்துகள் என்ற பெயரிலே, அழைப்புகள் என்ற பெயரிலே, விழாக்கள் என்ற பெயரிலே பல லட்சங்களை இந்த உம்மத்திற்கு அவசியம் அடிப்படையாக செலவழிக்கப்பட வேண்டிய அந்த லட்சங்கள் எல்லாம் எப்படி ஒரு நாளிலே கரியாகி வீணாகி குப்பையில் கொட்டப்படுகின்றனவா இல்லையா? சாப்பிட்ட பிரியாணியை விட குப்பையில் கொட்டப்படும் பிரியாணியின் அளவு அதிகமாக கூடிய அளவிற்கு இன்று ஆகிவிட்டதா இல்லையா? சாப்பிட்டு முடித்து பல தேக்சாக்கள் மிச்சமானதற்கு பிறகு இவங்களுக்கு ஞாபகம், இந்த ஊர்ல ஏதாவது எத்தீம் காணா இருக்கா சொல்லு, நடந்திருக்கா இல்லையா சொல்லு, இந்த ஊர்ல ஏதாவது மதரசா இருக்கா? அப்ப இவர்களுடைய பார்வையிலே தீன் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, எத்தீம்களுடைய ஹக்கு இவர்களுடைய பார்வையிலே எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. எந்த வலிமாவிற்கு ஏழைகள் அழைக்கப்படவில்லையோ அது கேவலமான மோசமான வலிமா என்று சொன்னார்கள். செல்வந்தர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூடி சாப்பிட்டு விடுவார்களாம், பிறகு மிச்சமானதை எத்தீம்களுக்கு அனுப்புவார்களாம், மதரசாவில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அனுப்புவார்களாம், இவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களா? பாருங்கள், ஜனாதா தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று இல்லா மாஷா அல்லா சில இடங்களை தவிர இந்த ஜனாதாவும் இதனுடைய தொழுகைகளும் இதனுடைய சட்டங்களும் குர்ஆன் சுன்னாவில் அடிப்படையில் நடக்கிறதா? காலமெல்லாம் மார்க்கம் அல்லாவின் கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத், தீன் மதினாவில் ஹயாத்தானது போன்று சஹாபாக்களிடத்திலே மஸ்ஜித் நபவியிலே தீன் இருந்தது போன்று தீன் வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் மையத்து இறந்து மையத்தாகி 24 மணி நேரம் கழித்துத்தான் அடக்கம் செய்வார்கள். மையத்தாகி எவ்வளவு நேரம் கழிச்சு? 24 மணி நேரம் கழித்து அங்கிருந்து அவர் வரணும், இங்கிருந்து இவர் வரணும். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய முரண்பாடு இது. அங்கே மையத்தை வைத்துக் கொண்டு அத்தனை அனாவசியமான அனாச்சாரமான பேச்சுகளும் நடந்து கொண்டிருக்கும். இங்க பேருக்கு கூலிக்கு ஆள் வைத்தோ அல்லது சும்மா சடங்குக்காக வேண்டியோ குர்ஆன் கானை சத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். ஜனாதா தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள், சுன்னத்துகள் அதில் பேணப்படுகின்றனவா? ஜனாதா தொழுகை முடிந்தவுடனேயே தொழுகைக்கு நீங்கள் பார்க்கலாம் அநேகமாக அதிகபட்சமாக 2 நிமிடங்களை அவர்கள் செலவழித்தார்கள் என்றால் அது ரொம்ப அதிகம் என்று சொல்லலாம். ஃபர்லான தொழுகைக்கு 4 நிமிஷத்தில் முடிக்கிற கூட்டம் ஜனாதா தொழுகை எத்தனை செகண்ட்ல முடிப்பாங்க? நீங்க கணக்கு போட்டு புரியுதா சொல்றது புரியலையா? 2 நிமிடங்களிலே ஜனாஜா தொழுகையை முடித்துவிட்டு 15 நிமிடங்களுக்கு துவா கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? பிறகு இந்த ஜனாஜாவை தூக்கிக் கொண்டு மையத்தாங்குழி கபுரஸ்தானுக்கு செல்லும் பொழுது வழியில நின்று ஒரு துவா, அது ஒரு 15 நிமிஷம். கபருக்குள்ளே இறக்கும் பொழுது ஒரு துவா, கபருக்குள்ளே வைத்ததற்கு பிறகு ஒரு துவா, மண்ணை போட்டதற்கு பிறகு அடுத்து ஒரு தல்கீன் அல்லது ஒரு துவா, பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு துவா, அடுத்து 3வது 7வது, அடுத்து 30வது அல்லது 40வது. இத்தனை சடங்குகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் தான் சொர்க்கவாதி, நாங்கள் தான் இஸ்லாமை சரியாக பின்பற்றுகிறோம், நாங்கள் தான் தீனை அல்லாவின் கட்டளையின்படி நபியின் சுன்னாவின்படி மதீனாவிலே தீன் இருந்ததை போன்று சஹாபாக்களிடத்திலே தீன் இருந்ததை போன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மாயையிலே அல்லது மயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்கம் அல்லாவின் தூதருடைய கட்டளை என்று சொல்லும் போது இதெல்லாம் தூக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் தானே இன்று நிறைய அதிகமாக ஏராளமாக இருக்கின்றார்கள். கொஞ்சம் அப்படியே சஹாபாக்களுடைய அந்த காலகட்டத்திலே எப்படி இந்த இத்தாஅத் இருந்தது என்பதை பார்த்தால் நமக்கு புரியும். நாம் நம்முடைய நிலைமையே பேசிக் கொண்டிருந்தால் புரியாது. ஒரு சில உதாரணங்களை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு. ஏற்பட்டதா இல்லையா? பல குழப்பங்கள். இஸ்லாமை எப்படி பாதுகாப்பது, முஸ்லிம்களை பாதுகாப்பது, அதற்கு உரிய தகுதியான அமீரை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்சாரிகளில் இருப்பாரா அந்த ஹலீஃபா, அல்லது முஹாஜர்களில் இருப்பாரா, யார் இருப்பது என்ற பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது அங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு ஹதீஸைத்தான் சொல்லுகிறார்கள், அல் அய்மத்து மின் குரைஷ், முஸ்லிம்களுக்கு இமாமாக இருப்பவர் அவர் குரைஷி வம்சத்திலிருந்து இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவரை இது தங்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த, அதற்காக ஈட்டிகளையும் அம்புகளையும் தயார் செய்து வைத்துக் கொண்டிருந்த அந்த அன்சாரிகள் என்ன சொன்னார்கள், மின்குமுல் உமரா வ மின்னல் உஸரா, உங்களை நாங்கள் அமீராக ஏற்றுக்கொண்டோம், எங்களில் மந்திரிகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்படி பணிந்தார்கள் நபியின் கட்டளைக்கு? நபி இறந்து அங்கு மையத்தாக ஜனாதாவாக இருக்கிறார்கள், பெரும் பிரச்சனை. இந்த நபியை மீண்டும் மக்காவிற்கு கொண்டு செல்வதா? அவர் பிறந்த ஊர் அல்லாஹுவின் ஊர், அந்த ஊருக்கு கொண்டு சென்று அங்கே அடக்கம் செய்வதா, அல்லது முஸ்லிம்களுடைய பொது கபிரஸ்தானில் அடக்கம் செய்வதா என்று பெரிய பிரச்சனை, சாதாரண பிரச்சனை அல்ல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல் அம்பியா யுத்ஃபனூன ஹைது மாது, நபிமார்கள் எங்கு மௌத்தானார்களோ அங்கேதான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான், அத்தனை பிரச்சனைகளும் அங்கே முடிந்துவிட்டன, யாரும் மாற்று பேச்சு பேசவே இல்லை. இன்றைக்கு ஹதீஸ் சொல்லப்பட்டால் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன விளக்கங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ போங்க நாங்க பார்க்கலாம். எப்படி ஹதீஸ் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஹதீஸ் எல்லாம் இங்க பேசக்கூடாது, இங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ற மக்கள் எத்தனை பேர்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை, நபி அவர்களை இப்போது குளிப்பாட்ட வேண்டும். நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்ட வேண்டுமே, எப்படி குளிப்பாட்டுவது? ஏனைய மௌத்தாக்களை மையத்துகளை அவர்களது அணிந்திருக்கிற ஆடையை கழட்டிவிட்டு வேறு ஆடையை மேலே போர்த்தி குளிப்பாட்டுவோமே, அப்படி குளிப்பாட்டுவதா? அந்த பரிசுத்தமான நபி முன்னால் மையத்தாக படுத்திருக்க அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது. சிலர் சொல்கிறார்கள், ஏனைய மையத்துகளை போன்று ஆடையை கலைந்துவிட்டு நீக்கிவிட்டு வேறு ஆடையை போர்த்தி குளிப்பாட்டுவோம் என்று சிலர் சொல்கிறார்கள். எப்படி அது முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட செய்தியை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபிமார்கள் அவர்கள் அசுத்தமானவர்கள் அல்ல, அவர்கள் சுத்தமானவர்கள். அவர்கள் எந்த ஆடையிலே மரணித்தார்களோ அதே ஆடையில் வைத்துத்தான் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். ஏனென்றால் ஏனைய மையத்துகள் இறந்துவிட்டால், மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களது உடலில் இருந்து அசுத்தங்கள் வெளியாகுவது போன்று நபிமார்களின் உடல்களில் இருந்து அசுத்தங்கள் வெளியாகுவதில்லை. நபியை குளிப்பாட்டிய அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் மையத்துகளை குளிப்பாட்டி இருக்கிறேன். பொதுவாக மையத்துகளை குளிப்பாட்டும் போது வெளியில் வெளியேறக்கூடிய அசுத்தங்களில் எதுவும் நபியின் உடலில் இருந்து வெளியேறவில்லை என்று. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுப்பாடு, எப்படிப்பட்ட ஒரு கீழ்படிதல் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும். ஒன்று இரண்டு உதாரணங்கள், சஹாபாக்களின் மொத்த வாழ்க்கையும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் கொஞ்சம் திரும்ப வருவோம். இத்தகைய இத்தாஅத்தை கொண்ட முஸ்லிம்கள் எங்கே? அந்த இத்தாஅத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அதுபோன்று தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகிறோமே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பொறுப்பை உணர்ந்த முஸ்லிம்கள் எங்கே? இரண்டாவது விஷயம் என்ன, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை ஏற்று இதை பின்பற்றி வாழ்கிற நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறது. அந்த பொறுப்பை நாம் எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம். ஒரு கடை வைத்திருக்கும் போது, ஒரு தொழில் செய்யும் போது அதற்கு ஒரு பொறுப்பு என்பதை நாம் உணர்கிறோமா இல்லையா? புரியல. ஒரு கடை வைத்திருப்பவர் அல்லது ஒரு தொழில் செய்பவர் அல்லது ஒரு அலுவலகத்திலே வேலை செய்பவர் தனக்கென்று ஒரு பொறுப்பை உணர்ந்திருப்பாரா இல்லையா? இங்கே கொஞ்சம் இத்தனை காலமாக இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்கிறோமே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்கவில்லையா? எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன பொறுப்பு இருக்கிறது? ஒன்றிருக்கிறது இபாதத், ஒன்றிருக்கிறது இபாதாத். இவற்றை செய்தே ஆக வேண்டும். இவை இல்லை என்றால் புனியல் இஸ்லாம் வாலா ஹம்சின், இவை இல்லை என்றால் முஸ்லீமே கிடையாது. வெளியே போய்விட வேண்டியதுதான். வெளியே போய்விட்டால் அவர் யாரும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பிறகு எனக்கு இந்த மார்க்கம் என்ன பொறுப்பை கொடுக்கிறது? நான் இதை எத்தனை பேருக்கு சொல்லுகிறேன்? எத்தனை பேரை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறேன்? அல்லாஹ்வை ரப்பை வணங்குவதற்கு நான் எத்தனை பேரை தூண்டி இருக்கிறேன்? அது முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற இந்த பொறுப்பை, ரப்பின் பக்கம் அழைக்கிற இந்த பொறுப்பை நான் எந்த அளவு உணர்ந்திருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் அதை எந்த அளவு செய்கிறேன்? ஒன்று, நம்மை நாமே அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொள்ளுதல். நம்மை நாமே அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொள்ளுதல், இது மிக முக்கியமான ஒன்று. அது எப்படி? அது நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மரது ஏற்படும் பொழுது நமக்கு அல்லாஹ்வை நினைவூட்டுவது, அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுவதிலே சோர்வு ஏற்படும் போது நமக்கு நாமே அதில் உற்சாகத்தை ஏற்படுத்துவது, சொர்க்கத்தின் ஆசையை நமக்கு ஊட்டுவது, நரகத்தின் பயத்தை நமக்கு ஊட்டுவது. அது எப்படி? அந்த உரைகளை கேட்பது கொண்டோ அல்லது குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து அவற்றை நாம் படிப்பது கொண்டோ. நமது மனைவியை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, நமது பிள்ளைகளை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, நமது தாய் தந்தையை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, நமது சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, நமது அண்டை வீட்டாரை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. முஸ்லிம்கள், நான் முஸ்லிம்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. முஸ்லிம்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவனுடைய சட்டங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்று. முஸ்லிம் அல்லாதவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல், அல்லாஹ்வை அறியாமல் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, நாளை இதே நிலையிலே நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் நரகத்தில் நிரந்தரமாக அல்லாஹ் உங்களை தள்ளிவிடுவானே என்ற அல்லாஹ்வின் அச்சத்தை, மறுமையின் அச்சத்தை கூறி அல்லாஹ்வை, அந்த ரப்பை நாம் அவர்களுக்கு நினைவூட்டுகிறோமா? இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாமுடைய பொறுப்பு. இஸ்லாம் நமக்கு இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. கொஞ்சம் நாம் வெட்கப்பட்டு பார்ப்போம். என்ன வெட்கம் அது? எங்கேயாவது ஒரு இடத்திலே யாராவது ஒருவர், ஒரு ஜாஹி, ரசூலுல்லாஹுவை ஏசிவிட்டார், விமர்சனம் செய்து எழுதிவிட்டார் என்றால் அதற்காக நாம் எல்லாம் கொந்தளிக்கிறோமா இல்லையா? கொந்தளிக்கிறோமா இல்லையா? கொந்தளிக்க வேண்டிய செய்திதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி அவன் எழுதுவதற்கு என்ன காரணம்? அப்படி அவன் எழுதுவதற்கு என்ன காரணம்? நாம் தானே காரணம். அவன் ரசூலை தரக்குறைவாக தவறாக விமர்சனம் செய்யும் போது அவன் மீது கோபப்படுகிற நாம், அவன் இத்தனை காலம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவனுக்கு ரசூலை அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? அதற்குரிய ஒரு முயற்சியை செய்திருக்கிறோமா? முஹம்மது ரசூலுல்லா யார்? உனக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்ட தூதர், உனக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட தூதர், உனக்கு சிபாரிசாளராக ஷஃபியாக அனுப்பப்பட்ட தூதர், அவர் உன் மீது கருணை உள்ளவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். மீலாது விழா கொண்டாடும் போது பெருசா ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்தில் ஆலமீன் என்று போஸ்டர் அடிச்சு பொட்டி சோறு தின்னுட்டு போஸ்டரை மூடி வச்சுட்டு போயிட வேண்டும். இந்த அளவுதானே சமுதாயம் ரசூலை நேசிக்கிறது, இந்த அளவுதானே பொறுப்பை, இந்த இஸ்லாம் உனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கவில்லை, இந்த இஸ்லாமிய தூதரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பை கடமையை உனக்கு கொடுக்கவில்லை, உனது கடையை அறிமுகப்படுத்துகிறாய், உனது கடையிலே விற்கக்கூடிய பொருளை அறிமுகப்படுத்துகிறாய், அதன் பெருமையை பேசுகிறாய், அந்த கம்பெனியின் பெருமையை பேசுகிறாய், அதனுடைய புரோடக்டுகளுடைய பெருமையை பேசுகிறாய், அதை விற்க முயற்சிக்கிறாய், உன் பக்கமும் உனது கடையின் பக்கமும் உனது வியாபாரத்தின் பக்கமும் மக்களை அழைக்கிறாய், அதை பற்றி உயர்வாக பேசுகிறாய், உனது படிப்பு என்றால் அந்த படிப்பின் உயர்வை பேசுகிறாய். ஏன் முஸ்லிமே, உனது தூதரின் பெருமையை பேசுவதற்கு, அவரின் கண்ணியத்தை பேசுவதற்கு, அவரின் உயர்வை பேசுவதற்கு, அவரின் வாழ்க்கை வரலாற்றை மாற்றார்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அந்த தூதரை அறிமுகப்படுத்துவதற்கு, அந்த தூதர் உனக்கு ரஹ்மத்தாக வந்தார் என்று சொல்வதற்கு நமது உள்ளத்திலே இடம் இல்லையா, நமது வாழ்க்கையிலே நேரம் இல்லையா, அதை பற்றி நாம் சிந்திக்கவே இல்லையா என்றால் கொஞ்சம் வெட்கப்படக்கூடாது, ரொம்ப வெட்கம் வராட்டியும் கொஞ்சமாவது வரவே, இது ஒரு கேவலமாக இல்லை. என்ன உணர்வில்லை இருக்கிறோம் நாம், ரசூலை பற்றி ஒருவன் ஏசினால் என்றால் கோபப்படுகிறேன், நாம் இத்தனை நாள் ஏசாமல் இருந்தானே அவனுக்கு சென்று ரசூலை சொன்னோமா, உனக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்ன சொல்கிறானே, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் முஃமின்கள் மீது, அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் மனித குலத்தின் மீது, தூதரை அனுப்பி இருக்கிறான் அவர்களிலிருந்து, உனக்கு இறைவன் கொடுத்த அருக்கொடை இறுதி தூதரை முஹம்மது ரசூலுல்லாஹி அனுப்பியிருப்பதென்று ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரோடு பேசியிருப்போமா, அவருக்கு அந்த ரசூலை அறிமுகப்படுத்தி இருப்போமா, யா ஐயுஹர் ரசூல் இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரன் வ தாஈன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ ஸிராஜம் முனீரா, ரசூலே உங்களை சாட்சியாளராக அனுப்பியிருக்கிறோம், நற்செய்தி கூறுபவராக அனுப்பியிருக்கிறோம், எச்சரிப்பவராக அனுப்பியிருக்கிறோம், ஒரு பிரகாசம் கொடுக்கக்கூடிய விளக்காக நாம் அனுப்பியிருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த ரசூலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறானே, அந்த ரசூலை நாம் அறிமுகப்படுத்தி இருப்போம். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு இந்த இஸ்லாமிய பொறுப்பை நாம் தட்டி கடித்துக் கொண்டு அல்லது அதை மறந்து விட்டு அதை புறக்கணித்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொறுப்பை உணர்ந்தவர்கள், இந்த கவலையை சுமந்தவர்கள் எங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஆனால் எந்த முஸ்லிம்கள் இல்லை, இந்த கவலையை சுமந்த முஸ்லிம்கள் இல்லை, தன் தன் தலைவர்களின் பெருமைகளை பேசுகிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அகிலங்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உயர்வுகளை பேசுகிற அவர்களுடைய லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, நம்மையே உமது உயர்வை நாம் உமக்கு உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்கிறான், உமது நினைவை உமது புகழை நாம் உமக்கு உயர்த்தி விட்டோம் என்று சொல்கிறானே, அந்த நபியை பற்றி அவர் எப்படி சாப்பிட்டார், எப்படி வணங்கினார், எப்படி பேச சொன்னார், எப்படி பழக சொன்னார், எப்படி நீதமாக நடக்க சொன்னார், எப்படி அநாதிகளின் உரிமைகளை பேண சொன்னார், குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், பிள்ளைகள் வளர்ப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், சமூக ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார், கல்வியை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார், சொல்லவில்லையா, எதற்கு பஞ்சம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே லட்சக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கின்றன, ஒரு சில ஹதீஸுகளை படிப்பதற்கு கூட இன்று முஸ்லிம்களுக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் வெட்கப்படுவோம். நான் வாழ்நாளில் எத்தனை ஹதீஸுகளை படித்திருக்கிறேன், அதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நேரம் எனது நேசத்திற்குரிய, எனது பாசத்திற்குரிய, எனக்கு எனது உயிரை விட நெருக்கமான பிரியமான எனது தூதர் எனக்காக என்ன சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த நேரத்தை நான் ஒதுக்கியிருக்கிறேன், அதிலே அந்த தூதர் எனக்காக சொன்னதை பற்றி நான் படிக்கப் போகிறேன் என்ற அந்த பாசத்தோடு அந்த உணர்வோடு உட்கார்ந்து அதை படித்து இதிலே அந்த தூதர் எனக்காக என்ன சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இதை வெளியிலே சென்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எங்கே, பல மணி நேரங்கள் நியூஸ் பேப்பர்கள் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது,
பல மணி நேரங்கள் காணக்கூடாததை எல்லாம் காணுவதற்கு நேரம் இருக்கிறது, பல மணி நேரங்கள் வீண் பேச்சுகளை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது இந்த முஸ்லிம்களுக்கு. ஆனால் ஹதீஸை படிக்கின்ற முஸ்லிம்கள் எங்கே? அதற்கு நேரம் கொடுப்பவர்கள் எங்கே? அதை புரிபவர்கள் எங்கே? புரிந்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்பவர்கள் எங்கே? உங்க கடைக்கு ஒருத்தர் வர்றாரு, வந்தவுடன் உட்காருங்க என்று அவரோடு ஒரு சில ஹதீஸுகளை பாருங்கள். ரசூலுல்லா என்ன சொல்லி இருக்கின்றார்? அவர் கேட்பார், ரசூலுல்லானா யார்? அவர் தான் முஹம்மத். ரசூல் என்றால் தூதர், அல்லாஹ் என்றால் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்காகவும் அனுப்பியிருக்கின்ற தூதர். நீங்கள் வியாபாரியா? வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒழுக்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு தொழில் செய்பவரா? எத்தனை ஒழுக்கங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்! இவ்வளவு உள்ளங்கள் அவருடைய எத்தனை அறிவுரைகள், அவற்றிலிருந்து ஒரு சில அறிவுரைகள் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றுமா மாற்றாதா? குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அந்த ரசூலை நேசிக்கிறவராக மதிக்கிறவராக கூடியவராக மாறுமா மாற மாட்டாரா அவர்? புரியல உங்களுக்கு? இன்று முஸ்லிம்கள் கூட சொல்கிறார்கள், வாயில்தோறும் வள்ளுவோம் என்று. என்ன சொல்கிறார்கள்? காபிர்கள் அடிப்படை இல்லாத ஏதோ வாழ்க்கையின் ஒரு பகுதியை கூறி ஒரு பகுதியை மறந்த, அதிலும் அந்த அறிவுரைகளிலே ஆயிரத்திற்கு மேற்பட்ட முரண்பாடுகளை கொண்ட, அது எத்தனை கவிதைகளை கொண்டதோ அதைவிட அதிலே முரண்பாடுகள் இருக்கின்றன. அதனுடைய பெருமைகளை அந்த காபிர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் மண்டி போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களுடைய பிள்ளைகள் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை சுமந்த முஸ்லிம்கள், அதை கொண்டு அல்லாஹ்வின் தூதரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் இங்கே சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இதை போன்று நமக்கென்று அல்லாஹ் ஒரு ஒழுக்கத்தை, வாழ்க்கை அமைப்பை அமைத்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆடை உடை அவர்களது கலாச்சாரம், அதை பேணுகிற முஸ்லிம்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள்? மாற்றார்களின் கலாச்சாரத்தோடு கரைந்து விட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை மாற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அடுத்த அமர்விலே இந்த மாற்றங்களை எப்படி நாம் ஏற்படுத்துவது, அதற்கு என்னென்ன முயற்சிகளை ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பது என்று பேசுவதற்கு, சிந்திப்பதற்கு, அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹ் உதவி